புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 3:30 புத்தக மதிப்புரை என்ற நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி வருகிறார் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள். அந்த வகையில் இன்று என்னை செதுக்கிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தை உங்களுடன் பகிர இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. புத்தக மதிப்புரை என்ற தலைப்பிலே இன்று நாம் எம்எஸ் உதயமூர்த்தியின் எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் என்ற நூலினை பார்ப்போம். இந்த நூலில் கங்கை புத்தக நிலையம் வெளியிட்டுள்ளது. முதல் பதிப்பாக 1999 வெளியாகி 2021 24 பதிப்பாக வெளியாகியுள்ளது. குரு எப்போது தோன்றுவார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. சீடன் தயாராக இருக்கும்போது குரு தோன்றுவார். இதனை ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டர், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்றில் மிதக்கின்றன, தண்ணீர் இருக்கின்றன, மைக்ரோஸ்கோப் நுண்தரிசினி மூலம் உலகிற்கு சொன்னவர். அவர் அதிர்ஷ்டம் என்பது குறித்து தனது கருத்தினை 2 2 4 என்கின்ற கணக்கு போல, அதாவது தயார் நிலை என்கிற நிலை ப்ளஸ் வாய்ப்பு, அதனுடைய சமந்தான் அதிர்ஷ்டம் என்பார். முதலில் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அறிவு, அனுபவம், படிப்பு என்ற எல்லா நிலைகளிலும் நீங்கள் உங்களை தயார் நிலையில் செய்து கொள்ள வேண்டும். அந்த தயார் நிலையில் இருக்கும்போது வாய்ப்பு வருமானால் அதில் நீங்கள் கவி பிடித்து கொள்ளலாம். அதுதான் அதிர்ஷ்டம். அலெக்சாண்டர் பிளமிங் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தார் என்றால் அவர் தயார் நிலையில் இருந்தார். இட்லியை 2 மூடி வைத்து விட்டு போனால் அதில் பச்சை நிற காளான் வளர்வதை நாம் நமது குடும்ப பெண்கள் அனைவரும் பார்த்திருப்பார்கள். ஆனால் அலெக்சாண்டர் பிளமிங் அதை பற்றி அறிவுடன் தயார் நிலையில் இருந்தார். எனவே அவர் பார்த்த பூஞ்சை காளான் அவருக்கு பெரிய கண்டுபிடிப்பாக அமைந்தது. எதை விரும்புகிறோமோ அதற்கு முதலில் நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதன்பின் அது தானாகவே நம்மை நோக்கி வரும். கல்கியை தியாக பூமியிலிருந்து கல்வனின் காதலில் வரை படித்தவன் நான். பார்த்திபன் கனவில் வருகிற சிவனடியார் எங்கே தன் துணிமணிகளை ஒழித்து வைத்திருந்தார், அந்த ஐயனார் கோயில் மண் குதிரைக்குள் என்று கல்கி எழுதுவார். மாயவரத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் போகின்ற வழியில் உள்ள ஐயனார் கோயில்தான் அது என்று எனக்கு தெரியும். சிவகாமியின் சபதத்தை படித்தபோது நரசிம்மவர்மனின் காதலியாய் துவங்கி மகோன்னத நாட்டிய பெண்ணின் கதை முடிவில் இறைவன்பால் அன்பு கொண்ட சிவகாமியாய் நின்ற கோலம் என் கண்களை விட்டு அகலவில்லை. பொன்னியின் செல்வன் எழுதுவார் முடிவில், வந்தியத்தேவா, உன் துயரம் நிறைந்த சிந்தனைகளை இப்போது நாங்கள் கலைக்க விரும்பவில்லை. கல்கி ஒரு பெரிய கற்பனை உலகை எனக்கு சிருஷ்டித்து கொடுத்தார். இன்றைய கனவுகள் கற்பனைகள்தான், நாளைய நிஜங்கள் என்கிறார் ஜேம்ஸ் ஆலன். ஆசிரியர் மயிலாடுதுறையில் 10th படித்து கொண்டிருந்த காலத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெளிவரும் கல்கி இதழை வாங்கி படித்து முடிப்பதில் காட்டுகின்ற அக்கறை பள்ளிப்பாடத்தை படிப்பதில் இருக்காது என்கிறார். 8th படிக்கும் பொழுது நான் ஒரு கதை எழுதி அதை எனது அண்ணனிடம் காட்டிய பொழுது, நீ கல்கியை காப்பி அடித்து எழுதுகிறாய் என்று சொல்லிவிட்டார். அது எனக்கு வருத்தமாக இருந்தது. நான் அத்தனை கல்கியின் கதைகளையும் படித்து மூழ்கி மூழ்கி நான் அதாகவே மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. படிப்பும் அதன் மீது ஏற்படும் தாக்கமும் நம்மை அதுவாகவே மாற்றிவிடுகிறது என்பதற்கு SSU-வின் இந்த உதாரணமே நிதர்சனம். SSU என்பது நம்பிக்கை என்பது குறித்த உதயமூர்த்தியின் கருத்து மட்டுமல்ல, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் மனவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தும் ஒத்துநோக்க வேண்டும். நம்பிக்கை என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நம் மீது நாமே வளர்த்து கொள்ளும் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை லேசாக எண்ணிவிடாதீர்கள். எண்ணமானது மனதில் வேறுவிட்டு ஆழமான நம்பிக்கையாகும் போது எண்ண சக்திக்கு வலிமை ஏற்படுகிறது. நாளடைவில் எண்ண சக்தி புலன்களுக்கு புரியும் வகையில் பொருள் வடிவம் பெறுகிறது. நமது எண்ணங்கள் பொருளான உலகில் இப்படித்தான் நிறைவேறுகின்றன என்ற நம்பிக்கையின் வலிமை ஹார்வர்ட் பல்கலைக்கழக மனவியல் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார். தான் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் அவருக்கென்று சில தனி குணங்கள் தோன்றியதாகவும், அதாவது பேசுவது, விளக்குவது, மேலும் படிப்பது, பல விஷயங்களை தெரிந்து கொள்வது போன்ற பல குணங்கள், இந்த குணங்களின் தாக்கம் தன்னை நடைமுறை உலகத்திலிருந்து பெரிதும் அப்புறப்படுத்தி இருந்ததாக உணர்ந்துள்ளார். அடிக்கடி மாணவர்களது பரீட்சை தாளை திருத்துவதால் எங்கே குறைகள் இருக்கின்றன என்று பார்க்கும் குணம் தோன்றியதாம். இதனை அவரது மைத்துனர் பேராசிரியர் பாலசுந்தரம் கூறுவதாகவும் அதுவே தனக்கும் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றார். அதே வேளையில் என் முழு திறமையும் வர வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்ததாகவும் தான் பெற்ற ஊதியமும் போதுமானதாக இல்லை என்பதையும் உணர்ந்துள்ளார். வாழ்க்கை செக்குமாடாக உழன்று கொண்டிருப்பதை அறிந்து மாற்றத்தின் தேவையை உணர்ந்துள்ளார். எனவே மடை மாற்றம் தேவை. அதனால் தொழில் தொடங்க வேண்டுமெனில் தொழில் சம்பந்தமான நூல்களில் படிக்க ஆரம்பித்தேன். தொழில் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்துள்ளார். தொழில் துவங்குபவர்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக சுதந்திரத்தை அதிகம் நாடுபவர்களாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இப்பிரபஞ்சம் தனித்து இயங்குகிறது, இணைந்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தும் இயங்குகிறது. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் அமைய வேண்டும். எனினும் நமது தனித்துவத்தை சுதந்திரத்தையும் பறிக்கொடுத்துவிட்டு செயல்படுவது நாம் நம் ஆன்மாவிற்கு செய்யும் இழுக்காகும். அப்படி பார்க்கும் பொழுது ஆசிரியர்களும் சரி, சொந்தமாக தொழில் செய்பவர்களும் சரி, தனித்தன்மையிலும் சுதந்திரத்திலும் அதிகம் பழகிவிட்டார்கள் என்பது எனது கருத்து என்று கூறுகின்றார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை என் மனைவி எனக்கு உணர்த்தினால் என குறிப்பிடுகிறார். தனது மகள் தான் வர இரவு 12 மணியாகும் என சொன்ன பொழுது அதெல்லாம் சரிவராது, நீ 9 மணிக்கெல்லாம் வந்துவிட வேண்டும் என்றும் கூறினேன். அதற்கு 9 மணிக்கு தான் டான்ஸ் ஆரம்பமாகும், நான் மட்டும் கிளம்பி வந்தால் அனைவரும் என்னை ஒரு விதமாக பார்ப்பார்கள் என்று கூறினாள். இது பாரம்பரியம். நான் இந்தியாவில் வளர்ந்தவன், பெண்கள் எல்லாம் பொழுது சாயறதுக்குள்ளே வீட்டுக்கு வர வேண்டும், நாங்கள் அதற்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். என் மகள் அழ ஆரம்பித்தால் அப்பொழுது எனது மகளின் பின்னாலிருந்து பெண் புலியின் உருமல் கேட்டது. அது என் மனைவி சீதா. இதோ பாருங்கள், நீங்கள் தானே எழுதுவீர்கள், ரோம் நகரில் இருக்கும்போது ரோமன் போல இருக்க வேண்டும் என்று, இப்போது இந்தியா அது இது என்கிறீர்கள். இப்போ ஒன்றும் குழந்தை இல்லை, மகன் போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு வரான், இவ போகிறான்னா போகக்கூடாது. இது என்ன, ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் இந்த வீட்டில் என்றால் என் மனைவி. என் தவறை உணர்ந்தேன். மனிதன் எப்படி பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறான் என்பதை உணர்ந்தேன் என எழுதியுள்ளார். ஆசிரியர்கள் ஒரு மாணவனது வாழ்க்கையை எப்படி மாற்றிவிடுகிறார்கள் என கவனியுங்கள். ஒரு சொல், ஒரு உற்சாகம், ஒரு சிறு பாட்டு, அவர்கள் செய்த சாதனையின் சிறு விளக்கம், அதுதான் ஒரு இளம் உள்ளத்தின் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன் ரீடர் டைஜஸ்ட் பத்திரிகையில் படித்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் பள்ளியில் படிக்கும்போது ஒரு கதையை படித்து சொல்லி அதன் கடைசி அத்தியாயத்தை மாணவர்கள் எழுத சொல்லுவாராம். எழுதியிலிருந்து பரீட்சை தாளில் ஆசிரியர் ஒரு குறிப்பு எழுதி இருந்தார். அது என்னவென்றால், இது மிக மிக நல்ல கற்பனை என்று 4 வார்த்தைகள், மறக்க முடியாத வார்த்தைகள், நான் எழுத்தாளன் ஆனேன் என்று எழுதியிருந்தார். அந்த பத்திரிகை ஆசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழக சூழ்நிலை என்று என் எண்ணங்களை எப்படி உருவாக்கியது என எண்ணி பார்க்கின்றேன். இங்கே சிறந்த பேராசிரியர் இருந்தார், நல்ல ஆராய்ச்சி மாணவர்கள் இருந்தார்கள். இதைத்தான் சத் சங்கம் என்று கூறுவார்கள். தேடலில் ஈடுபட்டு இருக்கும் ஒத்த உள்ளம் ஞானிகள் கொண்டதுதான் சத் சங்கம். ஞானிகள் தன்னை அறியும் அறிவின் தேடலில் ஈடுபடுகிறார்கள். விஞ்ஞானிகள் பொருளின் தன்மையை அறியும் தேடலில் ஈடுபடுகிறார்கள். நமது பாரம்பரியத்தை அறிந்து கொள்வது அவசியம். இதைத்தான் ஆங்கிலத்தில் அவேர்னஸ், விழிப்புடன் இருக்கின்ற நிலை, விழிப்புணர்வு என்பார்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு நாம் அத்துடன் ஒன்றாக வேண்டும். சூழ்நிலை என்பது பிரபஞ்ச ஓட்டம், பிரபஞ்ச லயம். அதாவது நமது மனோ லயமும் சூழ்நிலையும் ஒன்றாகும் போது நாம் விரும்பும் காரியங்கள் நிகழ்கின்றன, நமது லட்சியங்கள் எளிதாக நிறைவேறுகின்றன என்று சொல்வதே தவறு. முயற்சி இல்லாமல் தானே நிறைவேறுகின்றன. முயற்சி வேண்டியதில்லை என்று சொன்னால், நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் எல்லாம் தானே நடக்கும் என்பதல்ல. நாம் தான் தீர்மானிக்கின்றோம் இந்த சூழ்நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், எது நல்லது என்று நாம் தான் தீர்மானிக்கின்றோம். இந்த முடிவு நம்முடைய முடிவு, நம் விதியை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம். நாம் எடுக்கும் முடிவு தான் நம் வாழ்வை நிர்ணயிக்கிறது. நாம் முடிவெடுத்த பின் சூழ்நிலை தானாக நகர்ந்து வந்து நமக்கேற்ப நம்மை சுற்றி அமைகிறது. சூழ்நிலை எப்படி நம்மை நோக்கி நகர்ந்து வரும், அதை ஏற்படுத்துவதுதான் மன ஓட்டம். நம் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஒழுங்கில் ஜீவாதாரமாக ஓடும்போது அங்கே நம்மை கரைப்படுத்தும் எந்த எண்ணங்களுக்கும் இல்லை. ஜே கிருஷ்ணமூர்த்தி இவர் எழுதுகிறார். அதாவது, இள வயதில் நமக்கு கற்பிக்கப்பட்ட அறிவுரைகளை அதில் மேல் நோக்கிய பரிணாம வளர்ச்சி தான் இப்பிரபஞ்சம் செல்கிறது. அதுதான் கடவுளின் திட்டம். நாம் நம்மை உயர்த்தி கொள்ளும் போது மேல்நிலைக்கு ஞானியின் சீடனாகவும் போகிறோம். இது சுயநலம் அல்லவா என்று அவர் சிலர் கேட்கக்கூடும். பிற நலத்தில் என் சுயநலமும் அடங்கியிருக்கிறது. இந்த வளரும் நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பாடுபடுகிறோம் என்றால் அதில் நாமும் அடக்கம். நாடு நன்றாக இருக்கும்போது நாமும் அதன் விளைவாக நல்வாழ்வு பெறுகின்றோம். எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் என்ற இந்த புத்தகத்திலே எம்எஸ் உதயமூர்த்தி தனது வாழ்நாளில் பெற்ற அனுபவத்தையும், அவர் பிறரிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றையும், அவை எதனால் உருவானது, எண்ணங்கள் எவ்வாறு மனிதனை தன்னுடையப்படுத்துகிறது. அல்லது எண்ணங்களினால் எவ்வாறு தான் தன்னுடைய நிலையை உயர்த்துகிறான் என்பதை குறித்து அழகாக குறிப்பிட்டுள்ளார். எண்ணங்கள் தான் நம்மை வழி நடத்தும், எண்ணங்கள் தான் நம் செயலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் நமது எண்ணங்கள் நன்றாக அமைந்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். நமது எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மை சுற்றியுள்ளவர்களும் நமது சமுதாயமும் நாடும் முன்னேற நமது எண்ணங்கள் நன்றாக அமைய வேண்டும் என்பதில் வேறுபட்ட கருத்து இல்லை. எனவே எண்ணங்களை சிறக்க நமது MS உதயமூர்த்தியின் என்னை செதுக்கிய எண்ணங்கள் என்ற நூல் மிகவும் உபயோகமாகவும் நல்ல கருத்துக்களையும் வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு புத்தக மதிப்புரையிலே தங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
நேயர்களே, இதுவரை என்னை செதுக்கிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய மதிப்புரையை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.